இது இரண்டாவது வகுப்பு. இந்தாவா இங்க நின்றுகிட்டே இருக்கானு. இது இரண்டாவது வகுப்பு. உங்களுக்கு வகுப்பு எடுக்கும் பொழுது ஏதாவது தடங்கள் இருந்து குரல் வரலனா உடனே எனக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதல் வகுப்பில நாம வந்து என்ன பார்த்தோம்னா, இது வள்ளலார் சிறுவர் பாடசாலை. அதனால முதல் வகுப்புல கடவுள் வாழ்த்து என்ற ஒரு நிலையிலே முதல் பாடத்துல பார்த்தோம். கடவுள் வாழ்த்துல என்ன பார்த்தோம், அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி என்று அந்த கடவுள் இறை வணக்கம் அப்படிங்கிறத சொன்னான். அடுத்தது எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்து, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து என்பதை சொன்னோம். அதற்கு அடுத்தது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க என்று அந்த இறைவனை போற்றி துதித்தோம். அதுதான் முதல் வகுப்பு. அதுல இத இப்ப இறைவனை ஏன் வாழ்த்துகிறோம் என்றால், நாம வாழ்த்துறதுனால இறைவன் வாழல, நாம் இறைவனை வாழ்த்துவதனாலே நாம் வாழுகின்றோம். அதுக்காக தான் எல்லா காரியத்துக்கும் இறைவனை வாழ்த்தி விட்டு ஒவ்வொரு காரியத்தையும் தொடங்குகின்றோம். நாம் வாழ வேண்டும் என்றால் இறைவனை நாம் வாழ்த்த வேண்டும். நாம் வாழ்த்த இறைவனை வாழ்த்த வாழ்த்த நாம் வளருவோம், விளங்குவோம். அதான் சரி, அது முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம வள்ளலாறினுடைய வரலாறு தான் இரண்டாவது பாடத்துல சொல்ல போறோம். வள்ளலாறினுடைய அந்த வரலாறு என்பதை சொல்ல போறோம். இந்தியா என்ற ஒரு நாடு, பரந்த நாடு. அந்த இந்தியாவிலே தமிழ்நாடு ஒரு மாநிலம். அந்த தமிழ்நாடு என்ற மாநிலத்தில கடலூர் என்பது ஒரு மாவட்டம், கடலூர் மாவட்டம். சிதம்பரம் என்பது அந்த கடலூர் மாவட்டத்திலே உள்ள ஒரு வட்டம், வட்டம் தாலுக்கா என்று சொல்வார்கள், வட்டம் என்றும் சொல்வார்கள். அதனால நம்ம தமிழ்நாட்டிலே, நம்ம இந்தியாவிலே தமிழ்நாடு, தமிழ்நாட்டிலே கடலூர் மாவட்டம், அதிலே சிதம்பரம் வட்டம். அந்த சிதம்பரம் வட்டத்தில ஒரு சிற்றூர், அது வந்து மருதூர் என்ற ஒரு ஊரு. அந்த மருதூர்ல ராமையா சின்னம்மை என்ற இருவர் தம்பதியர்கள், ராமையா சின்னம்மை என்று இரு தம்பதியர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு நாலு குழந்தை பிறந்திருந்தது. அந்த முதல் குழந்தை வந்து சபாபதி அப்படின்னு பேர், முதல் குழந்தை. இரண்டாவது குழந்தை சுந்தரம்பாள் என்று இருந்தது. மூன்றாவது குழந்தை பரசுராமன். நாலாவது குழந்தை உண்ணாமுலை அம்மை என்று நான்கு குழந்தைகள் பிறந்து நாலு மக்களோடு வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு ஐந்தாவதாக ஒரு குழந்தை பிறந்தது. அது எப்போ பிறந்ததுன்னு சொன்னா, அந்த ஐந்தாவது குழந்தை பிறந்தது 5/10/1823. ஐந்தாவது தேதி 10வது மாதம், அக்டோபர் மாதம், அக்டோபர் மாதம் 1823 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சித்திர நட்சத்திரம் 5:54 மணிக்கு அந்த குழந்தை பிறந்தது. அது 5:45 மேல 6 மணிக்குள்ளன்னு வச்சு 5:54 சரியான நேரம் குறிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த 1823 ஆண்டு 10வது மாதம் 5ஆம் தேதி, அந்த சுபானு வருஷம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் சித்திர நட்சத்திரம் நட்சத்திரத்துல ஞாயிற்றுக்கிழமை 5:54 மணிக்கு 5வது ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு தான் ராமலிங்கம் என்று பெயரிட்டார். இப்ப வள்ளாறு எங்கன்னா தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டத்துல சிதம்பரம் வட்டத்துல மருதூர் என்ற கிராமத்துல ராமையா சின்னம்மை என்ற இருவருக்கும் தம்பதியர்களுக்கு, ராமையா சின்னம்மை தம்பதியர்களுக்கு 5வது குழந்தையாக ராமலிங்கம் என்ற ஒரு குழந்தை பிறந்தது. அதுதான் இந்த 1823 ஆம் ஆண்டு பிறந்தது என்று. இது வரலாற்று குறிப்பா நம்ம பாடத்திலேயே கொடுத்துருக்கோம், வள்ளலார் பிறந்த நாள். அடுத்தது அவரு எந்த ஊரு அப்படிங்கறதுல அந்த மாவட்டம் வட்டம் கிராமம் எல்லாம் அந்த பாடத்திலேயே உங்களுக்கு பாடப்பகுதியிலேயே கொடுத்துருக்கேன். அதனால நீங்க அதை ஒரு கவனத்துக்கு வச்சுக்கிடலாம் வச்சுக்கிடலாம். அவங்களுக்கு பெற்றோர் இட்ட பெயர் ராமலிங்கம் என்று ஒரு பெயர் அவருக்கு. அதனால இந்த ராமலிங்கத்தோ என்ற குழந்தைக்கு முன்னால 4 குழந்தை அந்த தம்பதியர்களுக்கு இருந்தது. அந்த குழந்தைகள் பேரெல்லாம் சொன்னேன். முதல்ல மூத்தவர் பேரு சபாபதி. அந்த சபாபதிக்கு அடுத்து பிறந்தது சுந்தராம்பாள். அதற்கு அடுத்து பிறந்தது பரசுராமன். அதற்கு அடுத்து பிறந்தது அந்த உண்ணாமலை அம்மை என்ற 4 குழந்தைகள் பிறந்திருந்தது. 5வது குழந்தையாதான் இந்த ராமலிங்கம் என்ற குழந்தை பிறந்தது. இந்த உலகிலே அது அவதரித்து வந்தது. அது அதுதான் இப்பொழுது இந்த மானுடத்தை வென்றது. மானுடங்கள் மனுஷனா பிறந்த எல்லாரையும் விட அந்த குழந்தைதான் இந்த மனிதனே தெய்வமாகலாம் என்ற நிலைக்கு வளர்ந்து அந்த இறைவனோடு இறைவனாக அந்த வாழ்வு நிறைவு பெற்றது, வெற்றி அடைஞ்சது. அது பின்னால வரலாற்றுல நாம பார்ப்போம். ஆகையினால இப்ப நாம இந்த வரலாற்றுல முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது அவர் மருதூர் என்கிற ஊர்ல பிறந்தாரு. அவங்க அம்மா அப்பா பேர் என்னன்னு கேட்டா நீங்க சொல்லணும். அந்த அவங்க மருதூர்ல ராமலிங்கம் என்ற குழந்தையினுடைய அம்மா அப்பா பேரு ராமையா சின்னம்மை அப்படின்னு. அவங்களோடு எத்தனை குழந்தை பிறந்திருந்துச்சு? அவங்க அண்ணன் அவர்களுக்கு அண்ணன் தங்கை எத்தனை பேர்? அம்மா அக்காள் எத்தனை பேர்னா 4 பேர், 2 அண்ணன் 2 அக்கா. ஆக 4 குழந்தைகள் இருந்தது. 5வது குழந்தையாதான் ராமலிங்கம் என்ற குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பின்னால திருவருட்பிரகாச வள்ளலார் என்று சிறப்பு பெயர் பெற்றது. சிறப்பு பெயர் பெற்றது அந்த 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 குழந்தையினுடைய வளர்ச்சி அது இந்த உலகத்திலே நிகழ்த்திய நிகழ்வு. இதற்காக அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு சிறப்பு பெயர் கொடுத்து அழைத்தார். அது பெரியவர்களாக வளர்ந்த பிறகு அந்த ராமலிங்கம் என்ற குழந்தை திருவருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்பட்டார். அதனாலதான் நாம இப்ப சுருக்கமா அவரை என்ன சொல்றோம், திருவருட்பிரகாச வள்ளலார்னு சொல்றத விட வள்ளலார்னே சொல்லி அழைக்கிறோம், வள்ளலார்னு சொல்லி அழைக்கிறோம். அதனால வள்ளலார், அதனாலதான் இப்ப பாடசாலைக்கு என்ன சொல்லியிருக்கான், வள்ளலார் சிறுவர் பாடசாலைன்னு சொல்லி அதுக்கு நம்ம தலைப்பு கொடுத்துருக்கோம். இந்த வள்ளலாரை பற்றி அறிந்து கொள்வதற்கு சிறுவர்களுக்கு உரிய பாடசாலை, அதுதான் வள்ளலார் சிறுவர் பாடசாலை. வள்ளலார்னு வள்ளல் என்பது யாருன்னு சென்ற வகுப்பிலேயே சொல்லியிருக்கேன். வள்ளல் என்பது யாரு, அது ஞாபகம் இருக்கான்னு பாருங்க, நான் போன வகுப்புல சொல்லியிருக்கேன். வள்ளல்னா யாருன்னு
யாருக்காவது பதில் சொல்லணும்னா அன்மியூட் பண்ணிட்டு பதில் சொல்லுங்க.
வள்ளல்னா யாரு,
வள்ளல்னா வள்ளலார்.
வள்ளலார், சரி. அப்புறம் வேற யாராவது சொல்றீங்களா? சரி, இப்ப நான் சொல்றேன், இன்னொருத்தருப்பு சொல்றேன், அதை நல்லா நீங்க மனதுல பதிஞ்சுக்கணும். இந்த வள்ளல் என்பது கொடுக்கிறவர் வள்ளல். எப்படி கொடுக்கிறவர்னா, இப்ப கொடுக்கிறவங்க உன்னை எதிர்பார்த்து கொடுப்பாங்க. இப்ப பக்கத்துல இருக்க குழந்தைக்கு இந்த ஒரு குழந்தை ஒரு பேனா கொடுக்குதுன்னு வச்சுங்களேன், நாளைக்கு இந்த குழந்தைக்கு அந்த பேனா கொஞ்சம் தட்டுப்பாடுன்னா அது கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கொடுக்கும். அல்லது இவ்வொரு உதவி செஞ்சா அது ஒரு நமக்கு உதவி செய்யும் அப்படி என்று உதவி செய்வார். ஆனா இந்த வள்ளல்ங்கிறவங்க என்ன அப்படின்னா, எந்த வித பிரதிபலனையுமே எதிர்பார்க்காம அவங்க நமக்கு என்ன திருப்பி செய்வாங்கிறத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இந்த கொடுக்கறத மட்டுமே, செய்வதை மட்டுமே, உதவி செய்வதை மட்டுமே அவர்கள் குறிக்கோளாக கொண்டிருப்பார். வரையறாது, அதாவது பிரதிபலனை எதிர்பார்ப்பாது கொடுப்பது வள்ளல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த இறைவன் வந்து நமக்கு எதையும் நம்மள்டேன்னு அவங்க எதிர்பார்க்கல. இறைவன் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நமக்கு அருளை கொடுக்கிறார், நான் வேண்டியவற்றையெல்லாம் கொடுக்கிறாரு. அதனால இறைவனை வள்ளல் என்று சொல்வார். நிறைய இந்த ராமலிங்கம் என்ற குழந்தை இறைவனை வள்ளல் வள்ளல் என்று அழைத்து அழைத்து உருகி உருகி பாடியது நிறைய பாடல்கள். ஆகையினாலதான் இவரை இவரை சார்ந்த அன்பர்கள் வள்ளலார்னு அழைச்சாங்க. இவரை வள்ளலார்னு அழைக்கிறதுக்கு காரணம் இவர் இறைவனை வள்ளல் வள்ளல் என்று நிறைய கூடி கூவி கூவி பாடி வணங்கி வருந்தி வணங்கினார்கள், வணங்கினார்கள், ஏற்றினார்கள், துதித்தார்கள். வள்ளல் வள்ளல் வள்ளலே உந்தன் மனக்குறிப்பறியேன், வந்து நிற்கின்றேன் வடலரசே என்று சொல்வார்கள். அப்படி வள்ளல் வள்ளல் என்று நிறைய இறைவனை பாடியதினாலே இவரையும் வள்ளலார் என்றார்கள். ஆனா பொதுவா வள்ளல்னா என்னன்னா எந்தவித எதிர்பார்ப்பையும் கருதாமல் மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் வள்ளல், கொடுப்பவர் வள்ளல், அது யாரா இருந்தாலும். ஆனா மக்கள் கொடுக்கிறது எதையாவது பிரதிபலனை எதிர்பார்த்து கொடுப்பார்கள், ஆனா வள்ளல் என்பவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் கொடுப்பார்கள், புகழையோட எதிர்பார்க்க மாட்டாங்க. சில பேர் புகழுக்காக கொடுப்பார், ஆனா கடவுள் புகழுக்காக எதிர்பார்த்து கொடுப்பது அல்ல, மற்றவர்கள் புகழ்வார்கள் என்று எதிர்பார்த்து கொடுப்பதும் ஆண்டவன் அல்ல, ஆண்டவன். ஆனால் அப்படி கொடுப்பவன் அதான் அந்த வள்ளல், வள்ளல். ஆனா வள்ளல் என்பது எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் கொடுப்பவர் வள்ளல், வள்ளலார் என்ற திரு அருட்பிரகாச வள்ளலார்னு உங்களுக்கு கொடுத்தாங்க. அதுதான் இந்த அருட்பெருஞ்சோதின்னு நம்ம மகாமந்திரம் சொல்றோம் பத்தீங்களா, அந்த மகாமந்திரத்தையும் உள்ளடக்கிதான் திரு அருள் பிரகாச வள்ளலார்னு சொல்றோம். அந்த திருவருள் பிரகாசமாக விளங்கிய வள்ளலார் இவர் அந்த ராமலிங்கம். அதனாலதான் திருவருள் பிரகாச வள்ளலார் என்னும் வள்ளலார் என்னும் ராமலிங்கம் அப்படின்னு தான் முத முத பதிப்பில் அவரை பெயர் போட்டாங்க. சரி, அதனால இப்போ உங்களுக்கு வள்ளல்னா யாருன்னு தெரியுது. அந்த வள்ள அதனால வள்ளலாருன்னு ராமலிங்க சுவாமிகளை இந்த ராமலிங்கம் என்றது ராமலிங்க சுவாமிகள்னு சொல்லுவாங்க. இந்த ராமலிங்க சுவாமிகள் என்பதெல்லாம் போய் தான் கடைசியில திருவருள் பிரகாசம் வள்ளலார் என்று வந்தது. அதனால வள்ளலார் ஆனார் இந்த ராமலிங்கம், வள்ளலார் ஆனார். இப்ப ராமலிங்கத்தோட கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? ஆஃப் ஆயிட்டு ஐந்து பேரு. வெரி குட், வெரி குட். அவரோட சேர்த்து அஞ்சு. அவருக்கு அவரோட அவருக்கு முன்ன பிறந்தவங்க எத்தனை பேரு?
நாலு.
நாலு, அதுதான் கரெக்ட், நான்கு பேர். எத்தனை பேரு அண்ணன், எத்தனை பேர் அக்கா?
ரெண்டு அண்ணன் தம்பி, ரெண்டு அக்கா தங்கச்சி.
ரெண்டு பேரும் அக்கா தான் அவங்க. இவரு தான் கடைக்குட்டி பிள்ளை, அதனால ரெண்டு அக்கா இருந்தாங்க, ரெண்டு அண்ணன் இருந்தாங்க. இந்த ரெண்டு அண்ணனுக்கும் ரெண்டு அக்காளுக்கும் பிறகு ஐந்தாவதாக பிறந்தவர் தான் ராமலிங்கம், ராமலிங்கம். சரி, இப்ப ராமலிங்கம் எப்ப பிறந்தார்னு தேதி உங்களுக்கு தெரியுதா சொல்லுங்க யாராவது? எந்த தேதி பிறந்தார்னு உங்க பாடத்திலேயே கொடுத்துருக்கானே?
தெரியுதா? பாட புத்தகத்துல கொடுத்துருக்க தெரியுதா?
அந்த ராமலிங்கம் பிறந்த நாள் அஞ்சு ஐந்து பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு. அதனால அத மனசுல இருத்திக்கிடுங்க, அஞ்சு பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு. அல்லனா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் நாள், ஐந்தாம் நாள் அக்டோபர் மாதம் அஞ்சாம் நாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. தமிழ் வருஷம் எல்லாம் உங்களுக்கு நினைவு வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன். சுபானு வருஷம், புரட்டாசி மாதம், இருபத்தி ஓராம் நாள் அப்படின்னு அந்த ஆங்கில வருஷத்துக்கு நாளைக்கு உள்ள தமிழ் வருஷ நாளை சொன்னேன். அன்னைக்கு உள்ள சித்திர நட்சத்திரங்கிறது நட்சத்திரம் பாக்குறவங்களுக்காக சொன்னேன். அவர் பிறந்த நாள் வந்து கிழமை ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு ஐம்பத்தி நாலு மணிக்கு பிறந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்ப இவைகள் எல்லாம் கரெக்ட். சரி, எந்த ஊர் அவங்க பிறந்த ஊரு சொல்லுங்க பாப்பா. யாராவது ராமலிங்க சுவாமி பிறந்த ஊர் எந்த ஊரு?
யாருக்காவது பதில் தெரியுமா? தெரிஞ்சு சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க.
ராமலிங்கம் பிறந்த ஊர்.
மது ஊர் சிதம்பர வட்டார கடலூர்.
நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. மருதூர், அவர் பிறந்த ஊர் பேரு மருதூர். அந்த மருதூர் வந்து சிதம்பரம் வட்டம் கடலூர் மாவட்டம்னு அதுக்கு மேல போறணும். அதனால எந்த ஊருன்னு மருதூர், அது சிதம்பரத்துக்கும் பக்கத்துல உள்ளது. இந்த சிதம்பரம் மருதூருங்கிறது இந்த சிதம்பரம் என்ற ஊர்ல இருந்து 16 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இங்க வடலூர்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர்னு வச்சுங்க. இந்த வடலூர் என்பதுதான் அவர் அந்த ஞான சபை கட்டினது, தர்மசாலை அமைச்சது எல்லாம் இருக்கு. அந்த சித்தி வளாகம் அவர் சித்தி பெற்ற இடம். அதுல இருந்தெல்லாம் அந்த இடம் வந்து ஒரு 7-8 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும் இந்த மருதூருங்கிறது. ஆனா சிதம்பரத்துக்கும் அதுக்கும் ஒரு 16 கிலோமீட்டர் இருக்கு. அதனாலதான் இந்த மருதூரை பற்றி நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. அம்மா, அப்ப ராமலிங்க சுவாமியுடைய அம்மா அப்பா பேர் சொல்லுங்க.
சின்னம்மையார்.
அப்பா பேரு
ராமையா.
வெரி குட், வெரி குட். மிக நன்றி, நன்றி, நன்றி. ராமையா சின்னம்மையார் என்ற பேரு இரண்டு பேருக்கு தான் அவர் குழந்தையா பிறந்தார். சரி, இவ்வளவு ரொம்ப சிறப்பா நீங்க இப்ப ராமலிங்க சாமியுடைய பிறப்பு எல்லாம் பத்தி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால இப்ப அதற்கு மேற உள்ள நடந்த நிகழ்ச்சியை கொஞ்ச நேரம் பார்த்து நிறைவு செய்யலாம். அதற்கு மேறகு ஒரு 5 மாதம் வரைக்கும் அந்த அப்பா இருந்தாதுங்கிறது வரலாற்றுல இருக்கு. அவருடைய இந்த ராமையா, இந்த ராமலிங்கம் பிறந்த 5 மாத குழந்தையா இருக்கிற வரைக்கும் அவர் உயிரோட இருந்தார். அந்த 5 மாத குழந்தையில தான் அவர் அழைச்சிக்கிட்டு சிதம்பரம் என்ற அந்த ஊருக்கு வழிபாட்டுக்கு போறாங்க. அந்த முதல்ல பேர் வைக்கிறதுக்காக போனாங்க 5 மாத குழந்தையில. ஆனால் அதற்கு பிறகு அவர் காலமாகி விட்டார். ராமலிங்கத்தினுடைய தந்தையார் அந்த 1 வருஷத்துக்குள்ளேயே இறந்து விட்டார். இறந்து விட்டார். ஆகையினால இந்த அம்மா, அப்ப ராமலிங்க சாத்தினுடைய அம்மா தான் இருந்தாங்க, இந்த குழந்தைகள் இருந்தாங்க 4 பேரும். இவங்களை வச்சுக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிறது அந்த சிற்றூர்ல கஷ்டமா இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு வேற துணை இல்லாதனால அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. சென்னையில சின்ன காவணம் என்ற அந்த ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க பிறந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா அந்த சின்னம்மையார் பிறந்த ஊருக்கு சென்னையிலே உள்ள ஊருக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே போய் சென்னையிலே ஒரு இடத்துல அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அங்கே தங்கி இருந்தார்கள். அங்கே அண்ணன் மூத்தவர் தான் கொஞ்சம் படித்து கொஞ்சம் தெரிஞ்சவராக இருந்தார். அவர் வந்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, இந்த பெரிய அவர்கள் கூப்பிட்டா அங்கே போய் சொற்பொழிவு செய்ய போடுறது, இந்த மாதிரி கொஞ்சம் பொருள் ஈட்டி குடும்பம் சென்னையிலே வாழ்ந்து கொண்டு ஜீவனாம்சம் நடத்தி கொண்டிருந்தாங்க. அங்கே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதனால 5 மாத குழந்தையிலேயே ராமலிங்கத்திற்கு அப்பா காலமாயிட்டா தவறிட்டாங்க. அதனால 5 மாதத்திற்கும் பிறகு, 5 மாத குழந்தையிலன்னு சொல்றேன், 5 மாதத்திற்கு பிறகு 1 வருஷத்துக்குள்ள அது சரியா அந்த காலமான செய்தியை ஒரு வரலாற்றுல எவிடன்ஸ் இல்லை. அதனால அந்த 1 வருஷத்துக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க. 5 மாதம் வரைக்கும் இருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க அந்த ஊரை விட்டு சென்னைக்கு போயிட்டாங்க. சென்னைக்கு ஏன் போனாங்க? சென்னை தான் அவங்க அந்த ராமலிங்க சாமியினுடைய அம்மாவுடைய ஊர், தாய் வீடு. மாமன் ராமலிங்க சாமிக்கு மாமன் ஊரு, அந்த அம்மாவுக்கு தாய் வீடு. அதனால சென்னைக்கு சென்று அங்கே வாழ்க்கை நடத்த முயற்சித்தார்கள். அங்கு இந்த மூத்த அண்ணன் தான் கொஞ்சம் சம்பாதிச்சாரு. அதை வச்சுக்கிட்டு மற்ற பிள்ளைங்கள் எல்லாமும் அங்கே அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த வருவாய் கொஞ்சமா ஈட்டி அந்த தாய் வீட்டினுடைய அரவணைப்பிலே இந்த குழந்தை அங்கு வாழ்ந்தது. அப்ப சென்னை வாழ்க்கையின் பிறகு அவருக்கு கொஞ்சம் எல்லாரும் வளர ஆரம்பிச்சார். அப்ப ராமலிங்க சுவாமிக்கு பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடணுங்கிற நிலை வந்து இப்ப குழந்தையெல்லாம் 5 வயசுல பள்ளிக்கூடம் சேர்க்கறது மாதிரி இவருக்கும் 5 வயசுல சென்னையில பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்த்து விட்டாங்க. ஆனால் இவர் வந்து பள்ளிக்கூடத்துல போய் சேர்த்தாங்களே தவிர முதல்லயே கொஞ்சம் எழுத்து எழுத்தெல்லாம் அண்ணன் சொல்லி கொடுத்து அவர் கொஞ்சம் வச்சிருந்தார். அதனால எழுத்தெல்லாம் கொஞ்சம் இருந்தது. மேற்கொடி நல்ல படிப்புக்காக மாணவன் சிறந்தவரா ராமலிங்கம் வர வேண்டுங்கிறதுக்காக அண்ணன் கொண்டு போய் ஒரு தகுதியான ஆசிரியரிடம், தான் கல்வி பயின்ற ஆசிரியரிடமே கொண்டு போய் அவரை சேர்த்தார். அப்படி சேர்த்து அங்கே இருக்கும் பொழுது அவர் வந்து நிறைய வாத்தியார் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னே அவருக்கு தெரிஞ்சதா இருந்து நிறைய நிலைகளை அவர் கற்று தெரிந்தவர்களாகவே காணப்பட்டார். ஒரு நிலையே ஒரு இது அவராகவே பாடல் இயற்றும் திறன் எல்லாம் அந்த வயசுலயே அவருக்கு வந்து அவரா கோயில்ல போய் அவரா இறைவனை பற்றி பாடல் புனைந்தார். இதையெல்லாம் மாணவர்கள் ஆசிரியரிடம் கூறினார்கள். அவர் மிகவும் அந்த அப்நார்மல்னு சொல்லுவாங்க, அந்த பிள்ளைகள்லயே மிகவும் புத்தி கூர்மையானதாகவும், அதாவது மிகவும் அபரிமிதமான அறிவு வளர்ச்சியோடவும் இந்த ராமலிங்கம் தோன்றினார். ஆகையினால பள்ளிக்கூடத்துல பெரும்பாலும் இந்த ஏட்டு கல்வியிலே அவருக்கு நாட்டம் செல்லவில்லை. படிப்புல இதுல ரொம்ப நாட்டம் போவார். இறைவனை பற்றி சிந்திக்கிறது, இறைவனை பற்றி பாடல் சொல்றது, இதுலயே அதிகமான அந்த கவனம் சென்றது. இப்படி இருக்கிறான் அந்த பையன் அப்படிங்கறத ஆசிரியர்கிட்ட சொன்னாங்க. அப்ப ஆசிரியர் பார்த்தாரு, இவரும் நிறைய அந்த பாடல்களை எல்லாம் இவர் பாடும்பொழுது பார்த்துட்டு ஆசிரியருக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு, என்ன இப்படி இருக்கானே இந்த பையன் சொல்லி. ஆகையினால அவர் அந்த வகுப்பிலே வைத்துக் கொள்வதற்கு ஆசிரியருக்கே விருப்பம் இல்லை. ஏன்னா என்னென்னமெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா, அதுக்கு மேல அந்த பையன் இருக்கான், அவனை வச்சுக்கிட்டு என்னத்த ஆசிரியர் பாடம் நடத்த முடியும். ஆகையினால அவர் நீ வேண்டாப்பா படிக்கிறது போதும் சரியா வராதுன்னு சொல்லி அவங்க அண்ணனை கூப்பிட்டு அனுப்பி விட்டார். பள்ளிக்கூடத்தை விட்டு அனுப்பி விட்டான். அப்ப அண்ணன் வந்து ஆசிரியருக்கு கட்டுப்படல அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைச்சுக்கிட்டார். ஆகையினால அவரை வீட்டுல அவங்க அண்ணனுடைய மனைவி அண்ணி அண்ணி அவன்கிட்ட இவனுக்கு சோறு போட வேண்டாம், ஏன்னா இவன் படிக்காதவனுக்கு சோறு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்க முடியாத தன் மனைவிக்கு கட்டளையிட்டார். யாரு, இந்த சபாபதி என்ற மூத்த அண்ணன், அவங்க அண்ணிக்கு, அந்த ராமலிங்க சாமியுடைய அண்ணிக்கு கட்டளையிட்டார்கள். இருந்தாலும் அந்த அண்ணி அவர்கள் தனது குழந்தன் சிறு குழந்தனார், அவர் சின்ன குழந்தனார், அவர் பட்னியா இருக்கிறதுக்கு இந்த அம்மாவுக்கு கொஞ்ச நேரம் சம்மதம் இல்லை. தெரியாம அழைச்சி அவர் கொல்லப்புறமா இருக்க வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இந்த பள்ளி படிப்பு என்பது அவருக்கு அவ்வளவாக ஆசிரியர் சொல்லி கொடுக்காததுக்கு முன்னையே அது நிறைவாக இருந்தது. அது பூர்வ ஜென்மத்தினுடைய வாசன், அந்த அறிவு வளர்ச்சி அது கருவிலேயே திரு அமைந்திருந்தது. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு நிலையை ராமலிங்க சுவாமி இளமையிலேயே பெற்றிருந்தார் என்பதையும் நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால இந்த அளவுல இன்னைய பாடத்தை நிறைவு செஞ்சுக்குவான், மேற்கொண்டு நாளை சொல்றேன். இப்ப நான் சொன்ன சில பகுதிகளோட உங்களுக்கு நான் இந்த குறிப்பு இதுல கொடுக்கல, இத அடுத்த வகுப்பு கொடுக்கும் பொழுது அதையும் சேர்த்து உங்களுக்கு அடுத்த பாடத்தையும் அனுப்பிடுவேன். ஆகையினால இப்பொழுது நாம் படித்தவளை ஒரு முறை மேல என்று ஒரு சுருக்கமா பார்ப்போம். இப்ப என்ன பார்த்தோம்னா, ராமலிங்க சாமி அந்த ராமலிங்கம் என்ற குழந்தையினுடைய தாய் தந்தையர்கள் யார், எந்த ஆண்டு பிறந்தார்கள், எந்த ஊரிலே பிறந்தார்கள், அந்த ராமலிங்கம் என்ற குழந்தைக்கு முன்னால் எந்த எந்த எத்தனை குழந்தை பிறந்திருந்தது, அவர்கள் யார் யார், அதற்கும் பிறகு அவருடைய அந்த வாழ்விலே அந்த சின்ன வயதிலேயே தந்தையார் தவறிவிட்டார்கள், ஆகையினாலே தன்னுடைய மாமன் வீட்டிற்கு சென்னையிலே சென்று அவர்கள் வாழ்க்கை நடத்தினார்கள், அந்த வாழ்க்கை நடத்துவதற்கு அப்பொழுது அந்த குடும்பத்துல தந்தை இறந்த பிறகு அந்த குடும்பத்தில் உள்ள மூத்த மகனுக்கு தான் அந்த பொறுப்பு. அந்த பொறுப்பை அந்த சபாபதி என்ற மூத்த அண்ணன் ஏற்றுக்கொண்டு நடத்தினார்கள். ராமலிங்கத்தையும் படிக்கிற வைக்கிறதுக்கு அவங்க முடிந்த முயற்சிகளை எல்லாம் செய்தார்கள். ஆனால் இந்த ஏட்டு படிப்பிலே ராமலிங்கத்திற்கு நாட்டம் செல்லவில்லை. அந்த அருட்படிப்பிலே அவருக்கு நாட்டம் சென்றது. அப்பொழுதே இறைவனை பற்றி பலவாறு ஏற்றி அருமையான பாடல்களை எல்லாம் அது மாட்டுக்கும் பாட ஆரம்பிச்சிட்டார். அதாவது திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் குடிச்சு பாட்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா ராமலிங்க சுவாமிக்கு அதுவாகவே அந்த பாடல்கள் எல்லாம் அவருடைய அந்த அறிவிலே தெளிவாக வந்தது. தெளிவாக அந்த கற்றல் நிகழ்வுகளை எல்லாம் எல்லாவற்றையுமே அவருக்கு ரொம்ப எளிமையா புரிஞ்சு சொல்லி கொடுக்காமயே புரிஞ்சுது லேசா. அப்படி அதாவது கண்ணாடியில முகம் தெரியலன்னா அந்த தூசி அப்படி லேசா தட்டினாலே தெரியும் பாருங்க. அது மாதிரி அந்த அவருக்கு உள்ளே இருந்த அந்த அறிவு சும்மா அப்படி லேசா சொன்ன உடனே அதுக்கு மேல அவர் புரிந்து கொண்டார். அப்படியெல்லாம் அவர் ஒரு நல்ல அறிவாற்றல் உள்ள பூர்வ புண்ணியம் நிறைந்த குழந்தையாக திருவருட்பிரகாச வள்ளலார் தோன்றினார் என்பதை வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதற்கு மேல உள்ள வரலாறே கொஞ்சம் ரொம்ப விரிவா பார்க்க வேண்டாம், சுருக்கமா ஒரு 3-4 கிளாஸ்ல பார்ப்போம். ஒவ்வொரு வகுப்பு முடிவிலேயும் ஒரு 2 அல்லது 4 வரிகள் உள்ள ஒரு எளிமையான ஒரு பாடலோட இனிமே வர்ற வகுப்புல எல்லாம் முடிக்கிறதுக்கு நாம இருக்கலாம். அந்த பாடு முழுக்களும் தெரியணும்லாம் ஒண்ணு இல்லை. இந்த பாட்டுல ஒரு 2 அடி 3 அடி அல்லது ஒரு 4 வரி மட்டும் அந்த பாடலோடு இனிமே ஒவ்வொரு வகுப்பையும் முடிப்போம் என்றும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகையினால இந்த வகுப்பு இனிதே இத்துடன் நிறைவு பெறுகிறது என்பதை உங்களுக்கு அன்போடு கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றிங்க ஐயா, ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா வகுப்பு. மத்த குழந்தைகள் வேற யாருக்காவது கேள்வி ஏதாவது இருந்தா அன்மியூட் பண்ணி ஐயா கிட்ட கேள்வி பதில் நேரம். கேள்வி எதுவும் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க ஐயாக்கு நன்றி சொல்லிட்டு இங்க அடுத்த வகுப்பு ஜாயின் பண்ணலாம். கேள்வி இருந்தா கேளுங்க, எந்த கேள்வியா இருந்தாலும் பரவாயில்ல, கூச்சப்படாதீங்க.
எல்லாரும்
அவர் என்ன, அவர் எத்தனை மணி பிறந்தாரு?
5:54 ஞாயிற்றுக்கிழமை. 5:54
காலையா மாலையாங்க ஐயா?
மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:54.
நன்றி ஐயா.
5:54 PM வேற கேள்வி, அருமையான கேள்வி. மற்றவங்க
நல்லது நல்லது, நான் அந்த மாலை என்று சொல்வத விட்டுட்டேன், இப்ப கேட்ட பிறகுதான் ஞாபகம் வருது. சரி, நல்ல
வேற யாருக்காவது கேள்வி? நல்ல கேள்வி, அது கேளுங்க. நிறைய கேள்வி கேட்டீங்கன்னா மத்தவங்களுக்கும் கேள்வி இருக்கும்.
கேட்க கேட்க தான் விளங்கும்.
சரி, அருமைங்க ஐயா.
சரி
சரி, அனைவருக்கும் நன்றி.
நன்றி.